ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فيا عباد الله اتقوا الله واطيعوه فالله تعالى يقول فهو اصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويل للمطففين الذين إذا اكتالوا على الناس يستوفون وإذا كالوهم أو وزنوهم يخسرون ألا يظن أولئك أنهم مبعوثون ليوم عظيم يوم يقوم الناس لرب العالمين صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من طلب الدنيا حلالا وتعففا عن المسألة وسعيا على عياله وعطفا على جاره لقي الله ووجهه كالقمر ليلة البدر صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகுக அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கோர் அருட்கடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள் அவர்களை பின்பற்றியவர்கள் துயர்ந்தவர்கள் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களாகிய விசுவாசிகள் மூமின்கள் முஸ்லீம்கள் அல்லாஹுனுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் பெயரிலும் உண்டாவதா. சிறப்பான இந்நாளிலே ஜும்மாவுனுடைய கடமையை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹுனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சக்தியுள்ள நாயன் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளுமாறு இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இவ்வுலகத்திலே நம்மளை சிருஷ்டித்த படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாம் நலமுடன் வாழ வேண்டும், நாம் முன்னேற்றகரமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுக்கு மார்க்கமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இஸ்லாத்தை தந்திருக்கிறான். சகோதரர்களே, எங்களை கஷ்டப்படுத்துவதற்கோ எங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கோ அல்ல. ஏனென்றால் இஸ்லாம் என்கிறது மனிதனுடைய வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய அல்லாஹுனுடைய மிக பெருமதியான புத்திமதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இஸ்தஜீபு லில்லாஹி வலில் ரசூல் இதா தஆக்கும் லிமா யுஹயீக்கும். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை ஒரு விடயத்தின் பக்கம் அல்லாஹுடைய கட்டளைகளின் பக்கம் அழைத்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு செவிசாயுங்கள், அதற்கு விடையளியுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். ஏன் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை நஷ்டத்திலே போடக்கூடிய விடயங்களின் பக்கம் அழைக்கவில்லை, உங்களை பிற்போக்கிலே கொண்டு போகக்கூடிய விடயங்களின் பக்கம் கூப்பிடவில்லை. உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிற, நல்வாழ்வை ஏற்படுத்துகிற, சுகவாழ்வை ஏற்படுத்துகிற சிறந்த ஒரு விடயத்தின் பக்கம்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உங்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அதற்கு விடையளியுங்கள். லிமா யுஹயீக்கும், அல்லாஹ் உங்களை வாழ்வளிப்பதற்கு, உங்களுக்கு நல்ல வாழ்வு தருவதற்கு இந்த இஸ்லாத்தை தந்திருக்கிறான் என்று குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தின் பெருமதியை, ஷரியா சட்டங்களுடைய பெருமதியை, அல்லாஹ்வுடைய கட்டளைகளினுடைய அந்த பெருமதியை எங்களுக்கு தெளிவாக குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் அன்பு சகோதரர்களே, இத்தனை தெளிவான விடயங்கள் சொல்லப்பட்டும் கூட இன்று நமது முஸ்லீம்கள் அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார்களா, அன்றாட வாழ்க்கையிலே அவர்கள் இஸ்லாமிய விடயங்களை எடுத்து நடக்கிறார்களா என்றால் சகோதரர்களே, அதுதான் கவலைக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. முழு உலகத்திலும், இந்த தர்கா நகரில் மட்டுமல்ல சகோதரர்களே, இலங்கையில் மட்டுமல்ல, முழு உலகத்திலும் ஒரு பிற்போக்கான ஒரு சமுதாயமாக, நொந்து போன ஒரு சமுதாயமாக, பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக இஸ்லாமிய உம்மத், இஸ்லாமிய சமூகம் இன்று இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு காரணம் சகோதரர்களே, அல்லாஹினுடைய வழிமுறைகளை, அல்லாஹினுடைய கட்டளைகளை, அல்லாஹினுடைய அந்த ஷரியா சட்டங்களை அன்றாட வாழ்க்கையிலே அமல்படுத்தாததுதான் காரணம் சகோதரர்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக அழகாக சொல்லுகிறார்கள், இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலுக, உங்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமா, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் உதவியும் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இஹ்ஃபலில்லாஹ், அல்லாஹ்வின் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ஷரியா சட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, நபி அவர்களுடைய இந்த பொன்னான போதனையை வைத்து நாம் இன்றைய கால முஸ்லீம்களுடைய நிலைமையை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் நமக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன் நமக்கு அச்சுறுத்தல், ஏன் நம்முடைய நாடுகளுக்குள்ளே, கிராமங்களுக்குள்ளே, பகுதிகளுக்குள்ளே ஒரே பீதியும் பிரச்சனையும், பரக்கத்தில்லாத, அபிவிருத்தி இல்லாத நிலைமையும்? அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் என்கிறது தொழுகையை மட்டும் சொல்லி தந்த மார்க்கம் அல்ல, சடங்கு சம்பிரதாயங்களை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்திய மார்க்கம் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்கிறது வாழுகிற வழி. அன்பு சகோதரர்களே, ஆட்சி நடத்துகிற முறையை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடையிலே உட்கார்ந்து வியாபாரம் செய்வது எப்படி, வியாபாரம் செய்வது எப்படி, கொடுக்கல் வாங்கல் செய்வது எப்படி, குடும்ப வாழ்க்கையை நடத்துவது எப்படி, ஒருவர் கணவனாக இருந்து மனைவியோடு நடந்து கொள்வது எப்படி, மனைவி பெண்ணாக இருந்து மனவாளியாக இருந்து கணவனோடு நடந்து கொள்வது எப்படி, பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கவனிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய அறிவுரைகளை அள்ளித்தந்த மார்க்கம் இந்த இஸ்லாம். ஆனால் அவற்றை விளங்கி எவ்வளவு தூரம் நமது அன்றாட வாழ்க்கையிலே இன்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே? அதுவும் ஹலாலான உழைப்பு பற்றி இஸ்லாம் எவ்வளவு சொல்லுகிறது? இன்று நமது கிராமங்களுக்குள்ளே, ஊர்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன சகோதரர்களே? கொடுக்கல் வாங்கலிலே மோசம், எப்படியாவது பணம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக ஹராமான வழியிலே வட்டி எடுத்து, பொய் சொல்லி, ஏமாற்றி, போதை வஸ்துக்களை கடத்தி வந்து விற்று, இப்படியெல்லாம் பண மோகத்தின் காரணமாக எப்படியாவது நான் ஒரு பணக்காரனாக மாற வேண்டும், செல்வம் கூடிய சீக்கிரம் என்னுடைய கையிலே சுழல வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் தடை செய்த முறையிலே பொருளீட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இந்த பொருளீட்டலிலே பரக்கத் இருக்கிறதா? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தஸாலு கதம இப்னி ஆதம் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஐன். அல்லாஹ் இடத்திலே கியாமத்துடைய நாளையில் சகோதரர்களே, நாங்கள் மௌத்துக்கு பிறகு, நாங்கெல்லாம் மௌத்தை நம்பியவர்கள், எங்களுக்கு மௌத்து இருக்கிறது நிச்சயம், அல்லாஹ் இடத்திலே கொண்டு போய் நிறுத்தப்படுவோம். நாளைய கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே விசாரிக்கிற, நம்மிடத்திலே வினவுகிற கேள்விகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் முஸ்லிம்லே, சஹீஹுல் முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டிருக்கிற கூடிய இந்த ஹதீஸிலே பார்க்கிறோம், லா தஸாலு கதம இப்னி ஆதம் யௌமல் கியாமா, மஹ்ஷர் மைதானத்தில் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் ஒவ்வொரு அடியார்களிடத்திலும் கேட்க போகிற அந்த கேள்விக்கு, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் அல்ல, ஒரு ஜட்ஜிக்கு முன்னால் அல்ல, உலகத்திலேயே ஒரு நீதிபதிக்கு முன்னால் பேச பயப்படுகிறோம், ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் பேச பயப்படுகிறோம், அஹ்கமுல் ஹாகிமீன், நீதிபதிகளுக்கெல்லாம் நீதிபதியாகிய, அரசர்களுக்கெல்லாம் அரசராகிய அல்லாஹுக்கு முன்னால் அவன் கேட்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். அதில் ஒன்றுதான், மின் ஐன இக்தஸபஹு வஃபீம அன்ஃபக, எந்த வழியில் சம்பாதித்தாய், எப்படி பொருளீட்டினாய், வட்டி எடுத்து சம்பாதித்தாயா, பொய் சொல்லி சம்பாதித்தாயா, ஏமாற்றி சம்பாதித்தாயா, அடுத்தவர்களுக்கு குழி தோண்டி நீ சம்பாதித்தாயா, எந்த வழியிலே பொருள் ஈட்டினாய். பொருள் ஈட்டியது மட்டுமல்ல, என்னிடத்தில் பணம் இருக்கிறது என்று எத்தனையோ செல்வந்தர்கள் சந்தோஷப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் மின் ஐன இக்தஸப, பொருள் அந்த ஈட்டிய பொருளை, சம்பாதித்த பொருளை எந்த வழியிலே எந்த வழியிலே செலவழித்தோம் என்று எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நமது சமூகத்துக்கு ஏற்பட்ட சரித்திரியம், நமது இஸ்லாமிய கிராமங்களுக்கு இந்த நாட்டிலும் கூட ஏற்பட்டிருக்கக்கூடிய மிடுமை ஆடம்பரத்தின் காரணமாக, வீண் விரயத்தின் காரணமாக. சகோதரர்களே, ஆடம்பரமும் வீண் விரயமும் முஸ்லீம்களிடத்தில் வந்துவிடுவோமே ஆனால் அல்லாஹ் பரக்கத்தை எடுத்து விடுவார். மிஷ்காத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுகிறார்கள், மகனே, நினைத்ததை விரும்பியதை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். எவ்வளோ நல்ல வழிகள், எவ்வளோ நிறைய வழிகள். அல்லாஹ் ஒன்றை ஹராமாக்கினால் அதற்கு பல வழிகளை அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான். விபச்சாரம் ஹராம் என்றால் அல்லாஹு தஆலா திருமணத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். வட்டி ஹராம் என்றால் அல்லாஹு தஆலா வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கிறான். சகோதரர்களே, இப்படி அல்லாஹு தஆலா ஹலாலாக்கியவைகள் எவ்வளோ இருக்கிறது, அதில் சந்தோஷம் இருக்கிறது, அதில் இன்பம் இருக்கிறது. எனவே மகனே, உனக்கு விரும்பியதை சாப்பிடு, ஹலாலானவற்றில் விரும்பியதை உடுத்துக்கொள், அணிந்துகொள். ஆனால் ரெண்டு விடயம் மட்டும் வந்துடக்கூடாது, இரண்டு விடயங்கள் உன்னிடத்தில் வந்துடக்கூடாது. அதுதான் ஆடம்பரமும் வீண் விரயமும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இன்று நமக்கு மத்தியில் இந்த ரெண்டு வந்ததின் காரணமாகத்தான் அநேகமான நபர்கள் கடனாளிகளாக மாறிவிட்டார்கள். இந்த அநேகமான மக்களை பொறுத்தவரையிலே கடனுக்கு பயனே இல்லை, லட்சக்கணக்கு கடன் எடுத்து சகோதரர்களே அந்த கடனை கொடுப்பதற்காக எந்த விதமான முயற்சியும் எடுக்கிறார்கள் இல்லை. சகோதரர்களே, ஆடம்பரமான வாகனம், ஆடம்பரமான வீடு, ஆடம்பரம் கூடிக்கொண்டு போகிறது. இன்னாருக்கு நான் கடன் கொடுக்க இருக்கிறது, அதை பற்றிய நினைவே கிடையாது. சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனை பற்றி எவ்வளவு தூரம் பயந்தார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். சகோதரர்களே, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற அந்த துஆ வெளியே இருக்கிற சஹாபாக்களுக்கு, பக்கத்திலே உட்கார்ந்திருந்த நபித்தோழர்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்தது. அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் துஆ செய்வது என்னுடைய காதிலே விழுந்தது. அது என்ன துஆ? அஊது பில்லாஹி மினல் குஃப்ரி வத்தைனி, யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும், குஃப்ர் என்கிறது ஈமானே, ஈமானுக்கு மாற்றமானது, அல்லாஹ்வை நிராகரிப்பது. குஃப்ரை நாங்கள் பயப்படுகிறோம், பயப்படத்தான் வேண்டும் ஒவ்வொரு முஸ்லீமும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், குஃப்ரை விட்டும், கடனை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்கின்ற பொழுது, அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபர் பயந்து விட்டார். நபி அவர்கள் இப்படி துஆ செய்கிறார்களே, குஃப்ரோடு, இறை நிராகரிப்போடு, காஃபிராகிற இந்த விடயத்தோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடனையும் சேர்த்து கேட்கிறார்களே. எனவே உடனே அவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், அத்அதிலுல் குஃப்ர பித்தைன், நீங்கள் குஃப்ரோடு, நிராகரிப்போடு, ஷிர்கோடு நீங்கள் கடனையும் சேர்த்து கேட்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார் யா ரசூலுல்லாஹ், கடன் குஃப்ருக்கு சமமாகுமா, கடன் குஃப்ருக்கு சமமாகுமா என்று கேட்ட பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ தோழரே, அது காது குஃப்ருக்கு சமமா. அன்பு சகோதரிகளே, இன்று ஆடம்பரம் வீண் விரயம் அதிகரித்ததின் காரணமாக எத்தனையோ கலியாட்டங்களை பார்க்கிறோம், எத்தனையோ திருமண வைபவங்களை பார்க்கிறோம். மகளுக்கு திருமணம் எடுக்க வேண்டும், மகனுடைய கல்யாணம் எடுக்க வேண்டும், யாரும் எடுத்திருக்காத ஹோட்டல்ல, ஆடம்பரமாக, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல, ஒரு செயாவுக்கு 5000 ரூபா, ஒரு செயாருக்கு 3000 ரூபா, பேருக்கும் புகழுக்கும் கடன் பட்டு, வங்கியிலே கடன், ஆங்காங்கே கடன், கடன் பட்டு சகோதரர்களே ஆடம்பரமாக எடுத்துடக்கூடிய எத்தனையோ திருமணங்கள், அதற்காக பட்ட கடன் பேரன் பேத்தி கண்டும் கூட இன்னும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் குஃப்ருக்கு சமமாக கடனை சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. சகோதரர்களே, ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ்லே வந்திருக்கிறது, பல ஹதீஸ் கிரந்தங்களில் அந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திலே தொழுகை நடத்துவதற்காக மரணித்த மௌத்தான ஒரு நபருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அவருக்கு கடன் இருக்கிறது, அவர் கடனாளியாகத்தான் மௌத்தானார் என்று சொன்னதோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், கடனாளியாகிய கடனாளியாக மௌத்தான இந்த நபருக்கு எனக்கு தொழுவிக்க முடியாது, நான் தொழுவிக்க மாட்டேன், இந்த நபரை நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் திரும்பிச் சென்ற சம்பவத்தை பார்க்கிறோம். சகோதரர்களே, இதைவிட எச்சரிக்கை என்ன இருக்கிறது? ஜனாசா தொழுவிக்க ரசூலுல்லாஹ் மறுத்தார்கள். ஜினா செய்ததின் காரணமாக அல்ல, வேறொரு பாவம் செய்ததின் காரணமாக அல்ல, கடனை நிறைவேற்றாததின் காரணமாக. அதை விரிவாக பார்ப்பதாக இருந்தால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ்லே வருகிறது, ஏதாவது ஒரு ஜனாசா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு தொழுவிப்பதற்காக கொண்டு வந்தார். சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் அங்கே யாராவது மௌத்தாகி விட்டால் நபி அவர்கள் ஜனாசா தொழுவிப்பது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். எனவே சுபந்து வருவார்கள், ரசூலுல்லாஹ் தான் எங்களுடைய தந்தையுடைய தாயுடைய சகோதரனுடைய நண்பனுடைய ஜனாசாவை தொழுவிக்க வேண்டும் என்ற ஆவலோடு சஹாபாக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு ஜனாசாக்களை சுமந்து வருவார்கள். தொழுவிப்பதற்காக தயாராக நபி அவர்கள் முன்னே வந்துவிட்டால் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், இவர் தொழுதிருக்கிறாரா, இவர் ஹஜ் செய்திருக்கிறாரா, இவர் ஜகாத்து கொடுத்திருக்கிறாரா, இவர் வேற ஏதாவது நல்ல அமல்கள் செய்திருக்கிறாரா என்று எந்த ஒரு அமலை பற்றியும் ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டார். ஆனால் எதை கேட்பார்கள், நீங்கள் தொழுவிப்பதற்காக கொண்டு வந்திருக்கிற இந்த ஜனாசா கடன் கொடுக்க இருக்கிறதா, கடனாளியாக மௌத்தாக இருக்கிறாரா என்றுதான் ரசூலுல்லாஹ் கேட்பார்களாம். ஒரு நாள் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. சகோதரர்களே, உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசா தொழுகையை நடத்துவதற்காக ஆயத்தமாகி அங்கிருந்த நபர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் தொழுவிப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஜனாசா உங்களில் யாருக்கேனும் கடன் கொடுக்க இருக்கிறதா என்று கேட்டதோடு சபையில் இருந்து ஒரு பதில் வந்தது. யா ரசூலுல்லாஹ், அலைய தீனாரானி, அல்லாஹுனுடைய தூதரே, இந்த ஜனாசா எனக்கு ரெண்டு காசு. அந்த காலத்தில் தங்க காசு வெள்ளி காசு நம்முடைய 10 ரூபாய் 5 ரூபாய் இன்னைக்கு நாம சொல்ற மாதிரி, அதாவது ரெண்டு காசுகள், எனக்கு ரெண்டு தங்க காசுகள் அல்லது வெள்ளி காசுகள் எனக்கு கடன் தர இருக்கிறார் என்று சபையில் இருந்து பதில் வந்தது. 2 லட்சம் அல்ல, 2 கோடி அல்ல. சகோதரர்களே, அங்கே என்ன சொல்லுகிறார், 2 தங்க காசுகள் யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜனாசாவுக்கு எனக்கு தொழுவிக்க முடியாது, நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் திரும்பிச் செல்லுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியம் அடைந்தார்கள். அங்கிருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், இது என்ன ஆச்சரியம், நபி அவர்கள் சொல்லிக்காமல் போகிறார்களே. உடனே சொல்லுகிறார்கள், ஹுமா அலைய யா ரசூலல்லாஹ், அந்த ஜனாசா கொடுக்க வேண்டிய 2 காசுகளையும் நான் பொறுப்பேற்கிறேன் யா ரசூலல்லாஹ், நான் கொடுக்கிறேன் என்று சொன்னதோடு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய வார்த்தை ரசூலுல்லாஹுடைய காதிலே விழுகிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்து அன்பு சகோதரர்களே அந்த ஜனாசாவை தொழுகை நடத்துகிறார். அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்திவிட்டு சபையோரை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், பாரக்கல்லாஹ் ரஹிம் அல்லாஹு லக, அல்லாஹ் உனக்கு அருள் புரியட்டும் அலியே. ஒரு நபரை அல்லாஹுனுடைய, அதாவது ஒரு நபருடைய ஈட்டு பொருளை நீ கலட்டி விட்டாய், அல்லாஹு தஆலா உன்னுடைய ஈட்டையும் மறுமையிலே கலட்டி விடுவானாக. ஒருவர் கடனாளியாக மௌத்தாகின்ற பொழுது அவருடைய ரூஹு அந்த கடனுக்கு ஈடு வைக்கப்பட்டதாக இருக்கிறது. உலகத்திலேயும் நாங்கள் ஈடு வைக்கிறோம் சகோதரர்களே. எனவே கடனை கொடுக்காத வரையில் ஈட்டை கலட்ட முடியாது, கடனை கொடுத்தால் தான் ஈடு வைத்த பொருளை கலட்ட முடியும். இதே போல ஒருவருடைய ரூஹு, ஒருவருடைய உயிர் சகோதரர்களை கடனுக்கு ஈடு வைக்கப்பட்டது போல எப்போது கடனை நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த ரூஹுக்கு நிம்மதி இருக்கிறது. அதாவது அந்த ரூஹுக்கு, அதாவது அல்லாஹ்விடத்தில் விமோசனம் இருக்கிறது. எனவே நீ மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தாய் அலியே,
அல்லாஹ் உன்னுடைய வீட்டு பொருளையும் நாளை கியாமத்துடைய நாடே கலட்டுவானாக என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார். அந்த சகோதரர்களே, எனவே எங்களுடைய அத்தனை நடவடிக்கைகளும் சகோதரர்களே, பொறுப்பு குறிப்பாக இன்றைய வியாபார நடவடிக்கைகளை பார்க்கிறோம், கடன் கொடுக்கல் வாங்கலை பார்க்கிறோம், கடன் எடுத்து கொடுக்காதவர்கள், ஏமாற்றுபவர்கள் நம்மிலே நிறைய இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு சஹாபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அவுசினி, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு உபதேசம் செய்யுங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்காக ஏதாவது எனக்கு சொல்லி தாருங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்ன உபதேசத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சகோதரர், நபி அவர்கள் என்ன உபதேசம் செய்தார்கள்? உபதேசம் கேட்டு வந்த அந்த சஹாபிக்கு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசம், அகில்ல மினதுனூப் தஹினு அலைக்கல் மௌத், தோழரே, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் பாவங்களை குறைத்துக் கொள். எந்த நேரமும் ஜினாவும் மதுவும் குடியும் பொய்யும் ஏமாற்றமும் சிலரை பார்க்கிறோம் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பயமே இல்லை, மௌத்துடைய நினைவே இல்லை. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே சகோதரர்களே, எந்த நேரமும் மௌத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். நமக்கு எந்த நேரம் மௌத்து வரைய வரும் என்று சொல்ல முடியாது. அல் மௌத்து யாதி பக்தத்தன் வல் கபரு சுந்தூக்குல்லாமல், மௌத்து என்கிறது தூது சொல்லி விட்டு வரக்கூடிய ஒன்று அல்ல. மலக்கல் மௌத், உயிரை வாங்குகிற மாணவர் யாருக்கும் முன்னறிவிப்பு செய்ய மாட்டார். நீ அதாவது மௌத்துக்கு தயாராக இருந்துகோ, ஒரு வாரத்துக்குள் உன்னுடைய உயிர் கைப்பற்றப்படும், அல்லது நாளைக்கு நாளன்றைக்கு உன்னுடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று சொல்ல மாட்டார். மௌத்து என்கிறது திடீரென வரும். எனவே சகோதரர்களே, அல் கைஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், புத்திசாலி இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்கிறவன் அல்ல, அல்லாஹ்வை பயந்து மௌத்தை நினைத்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே நான் ஒரு நாளைக்கு கொண்டு போய் நிறுத்தப்படுவேன், அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்று பயந்து இந்த உலகத்திலே தன்னை தானே விசாரணை செய்து தன்னை திருத்தி வாழ்கிறவர் தான் உண்மையான ஒரு புத்திசாலி என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தோழரே, பாவங்களை குறைத்துக் கொள், உன்னுடைய மௌத்து நல்லதாகும். மௌத்துடைய நேரத்திலே உன்னுடைய வாயிலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா வரும். சகோதரர்களே, எந்த மனிதன் தௌபா இல்லாமல் இஸ்திக்ஃபார் இல்லாமல் பாவங்களில் மூழ்கி இருக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இருக்கிறாரோ, அவன் கேவலமான மௌத்தை சந்திப்பான் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அதோடு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அகில்ல மின தைன் தைஷ் ஹுர்ரன், கடனை குறைத்துக் கொள், கண்டதற்கெல்லாம் எடுத்ததற்கெல்லாம். சகோதரர்களே, வீடு கட்டுவதற்கு கடன், வாகனம் எடுப்பதற்கு கடன், திருமணம் எடுப்பதற்கு கடன், கடன் கடன். சகோதரர்களை, விரலுக்கு ஏற்ற வீக்கம் இருக்க வேண்டும். பேரு கும்புகளுக்கும் தன்னுடைய வருமானத்தை விட பெரிய வாகனம் எடுக்க பார்க்கிறார், தன்னுடைய வருமானத்தை விட பெரிய வீடு கட்ட பார்க்கிறார், தன்னுடைய வருமானத்தை விட பேரு கும்புகளுக்கும் வீட்டிலே நடக்கிற திருமண வைபவங்களை பெரிசாக எடுக்க விரும்புகிறார். கடனாளியாகத்தான் ஆகுவார், அது நிச்சயம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தோழரே, கடனை குறைத்துக் கொள், கடன் படாமலும் வாழ முடியாது. சகோதரர்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு யூதனிடத்திலே கடன் எடுத்திருக்கிறார்கள். ஏன்? சஹாபாக்கள் இல்லையா ரசூலுல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதற்கு? எனவே கடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுபவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல உதாரணங்களை, முன்மாதிரிகளை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் சகோதரர்களே. எனவேதான் கடனை குறைத்துக் கொள், ஒரு சுதந்திரவானாக, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழுவாய் என்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஹதீஸிலே வருகிறது, மன் ஃபாரக ரூஹு ஜஸதஹு, சகோதரர்களே, யாருடைய ரூஹு, யாருடைய உயிர் தன்னுடைய உடம்பிலிருந்து பிரிகிற நேரத்திலே மூன்று விடயங்களில் இருந்து நிரபராதியானவராக, மூன்று விடயங்களிலே அவர் ஈடுபடாதவராக, யாருடைய ரூஹு உடம்பிலிருந்து பிரிகிறதோ அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மூன்று விடயங்களில் ஒன்றுதான், ஒன்னாவது அல் குல், அதாவது மோசடி, மோசடி செய்வது, பள்ளி சொத்துல மோசடி அல்லது வேற பொருள்ல மோசடி, பொது சொத்துல மோசடி. இரண்டாவதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடன், கடனும் மோசடியும். மூன்றாவதாக பெருமை. என்ன பெருமைப்படுவதற்கு நம்மில என்ன இருக்கிறது? பணம் இருக்கிறது என்று சிலருக்கு பெருமை, கல்வி இருக்கிறது என்று சிலருக்கு பெருமை, ஏழைகளுடைய அல்லது மற்றவர்களுடைய மனதை உடைப்பதுதான் வேலை. எனவே சகோதரர்களே, மோசடியும் பெருமையும் கடனும் இல்லாதவராக, உலகத்திலே அத்தகைய கெட்ட பண்புகள் இல்லாதவராக யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, எனவே கடன் படுவது அதை யோசனையோடு, தேவைக்கு கடன் எடுக்க வேண்டும். ஆனால் கடன் எடுத்து விட்டால் அதை கொடுப்பதிலே மிக ஜாக்கிரதையாக மிகப்பெரிய ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்றால் அநேகமான நபர்களை நாங்கள் நம்முடைய சமூகங்களிலே பார்க்கிறோம், கடன் என்று கேட்பார், அவரும் நம்பி தூக்கி கொடுத்துருவார், நல்ல மனிதன் போல வெளித்தோற்றத்தில் இருக்கிறார். சகோதரர்களே, கைக்கு எடுத்ததற்கு பிறகு ஆள் மறைந்து விடுகிறார். சில நபர்களை பார்க்கிறோம், சில கடைகளிலே வந்து சாமான எடுக்கிறார்கள். நான் வியாபாரத்தில் ஏதாவது பட்டா, ஒரு கல்லு பட்டா, அல்லது ஏதாவது தேங்கியை பிச்சு வித்தா, அல்லது வயல வெட்டினா சில விவசாய பாதிகளில், அல்லது சம்பளம் எடுத்தால் உங்களுடைய கடனை தருகிறேன் என்று கடையிலே கடனுக்கு சாமான எடுக்கிறார்கள் சகோதரர்களே. ஆனால் கடன் ஏறிவிட்டது, அவர் சம்பளம் எடுத்து வேற என்னமோ செய்து விட்டார், அவர் சம்பளம் எடுத்து அல்லது அவருக்கு கிடைத்த லாபத்துக்கு வேற என்னமோ செய்து விட்டார், கடனை கொடுக்கவில்லை, ஏமாற்றுக்காரராக சாமான எடுத்த கடையின் பக்கம் தலை காட்டுவது கூட இல்லை, மறைகிறார். சகோதரர்களே, தனக்கு உதவி செய்தவர், தான் கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் கை கொடுத்தவர், இவருக்கு நன்றி கட்டவராக நடந்தாரே. ஹதீஸிலே வருகிறது, நாளைய கியாமத்துடைய நாளையிலே இப்படி தனக்கு உதவி செய்தவருக்கு உபத்திரவம் செய்தாரே, தனக்கு உதவி செய்தவருக்கு நன்றி கட்ட முறையில் நடந்தாரே, இவர்களை அல்லாஹ் பிடிப்பான் சகோதரர்களே. உலகத்தில் ஒழிக்கலாம், உலகத்தில் ஓடலாம், நாடு கடந்தும் போகலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எங்கே ஓடுவதற்கு சகோதரர்களே? அல்லாஹ் தஆலா கேட்கிறார், அலைஸ் அல்லாஹ் பிஹக்கமில் ஹாக்கிமீன். இந்த மறுமை, மஹ்ஷர், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், ஸிராத், இவைகள் எல்லாம் கட்டுக்கதைகளா? இவைகள் எல்லாம் நீங்கள் அதாவது வெறும் கட்டுக்கதை என்று நினைக்கிறீர்களா? சகோதரர்களே, நிச்சயமாக நடக்க போகிறது, நாங்கள் அவற்றை சந்திக்கத்தான் போகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவேதான் கடன் எடுத்து கொடுக்காத ஒரு நபர், கடன் எடுத்து மோசடி செய்த ஒரு நபர் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபரிடத்திலே கேட்பானாம், அடியானே வனந்த அன்னி லா ஆஹுது லி அப்தி பிஹக்கி, எனது அடியான், எனது அடியார்களிலே ஒருவர் உனக்கு உதவி செய்தார், உனக்கு சாமான் தந்தார், கடன் தந்தார், ஆனால் அவருக்கு நீ அநியாயம் செய்து விட்டாய், அந்த கடனை நிறைவேற்றவில்லை, என்னிடத்திலே நான் உன்னை பிடிக்க மாட்டேன் என்று உலகத்தில் நினைத்தாயா? இந்த இடத்திலே வந்து என்னிடத்தில் அகப்பட்டுக் கொள்ள மாட்டாய் என்று நீ நினைத்தாயா? அல்லாஹ் கேட்பான், இந்த அடியானிடத்திலே நீ என்ன நினைத்தாய்? நீ இப்படி ஒன்று நடக்காது, இதெல்லாம் கட்டுக்கதை, இது கம்ப்யூட்டர் காலம், இது சயின்ஸ் காலம், இந்த காலத்தில் கபுரம், மஹ்ஷரம், சிராத்தம் அதெல்லாம் நம்பேலுமா என்று சொல்லி போட்டு இதெல்லாம் அறிவுக்கு எட்டாத விடயங்கள் என்று சிலர் நினைக்கிறார்களே, சொல்லுகிறார்களே. சகோதரர்களே, கம்ப்யூட்டர் யுகமாக இருக்கலாம், இன்டர்நெட் யுகமாக இருக்கலாம், உலகம் எவ்வளவும் டெக்னிக்கல்ல முன்னேறலாம், ஆனால் இஸ்லாத்தின் அடிப்படையை யாருக்கும் பொய்யாக்க முடியாது. சூரத்துர் ரஹ்மானை ஓதி பாருங்கள், அல்லாஹு தஆலா நெஞ்சிலே அடித்த மாதிரி கேட்கிறார், ஏ மனிதர்களே, ஜின்களே, அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் ஆதாரங்களில் எதை உங்களுக்கு பொய்யாக்க முடியும்? அல்லாஹ் இல்லை என்று சொல்கிறீர்களா? நரகம் சொர்க்கம் இல்லை என்று சொல்கிறீர்களா? கபருடைய வாழ்க்கை உங்களுடைய கண்ணுக்கு தெரியவில்லை, கபரை தோண்டி பார்த்தாலும் விளங்குதில்லை, இல்லை என்று சொல்லலாமா? யுஃமினூன பில் கைப், அல்லாஹ் சொல்லுகிறார், அதெல்லாம் அவட கண்ணுக்கு தெரியாம மறைச்சு வச்சுக்கிறோம் பண்ணாங்க. எனவே சகோதரர்களை, கண்ணுக்கு தெரியவில்லை என்று எந்த ஒரு அறிவியல் வல்லுநருக்கும் பொய்யாக்க முடியாது இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடுகளை. எனவே அன்பு சகோதரர்களே, நாம் பயப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா கேட்பான், எனது அடியானுக்கு துரோகம் செய்துவிட்டு நீ ஓடினாய், நான் உன்னை பிடிக்க மாட்டேன் என்று நினைத்தாயா என்று கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான், இந்த நீ உலகத்தில் செய்த நன்மைகளை எல்லாம் அவருக்கு கொடு. அன்பு சகோதரர்களை, இவர் உலகத்தில் ஹஜ் செய்திருப்பார், உம்ரா செய்திருப்பார், ஏதோ நன்மைகள் செய்திருப்பார், இவருடைய நன்மைகளை எல்லாம் யாருக்கு இவர் துரோகம் செய்தாரோ அவருக்கு கொடுக்கப்படும். அதே நேரத்தில் ஹதீஸ்லே வருகிறது, கொடுப்பதற்கு இவரிடத்தில் நன்மைகள் கிடையாது. இவர் உலகத்தில் வாழ்ந்ததே ஒரு மோசடிக்காரனாக, உலகத்தில் வாழ்ந்ததே ஒரு நயவஞ்சகராக, உலகத்தில் இருந்ததே ஒரு புலித்தோல் போர்த்திய ஒரு பசுவை, அதாவது பசுத்தோல் போர்த்திய ஒரு புலியை போல முஸ்லீமாக நடித்தது மட்டும்தான், எந்த ஒரு அமலும் இல்லை. எனவே அல்லாஹ் என்ன செய்வான்? இவருடைய பாவங்களை எடுத்து இவருக்கு உதவி செய்த அந்த நல்ல மனிதனுக்கு கொடுத்துவிட்டு அவருடைய பாவங்களை எடுத்து இவருடைய பொறுப்பிலே போட்டு இவரை நரகத்துக்கு தள்ளுவான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சகோதரர்களே, பிறருக்கு அநியாயம் செய்தவர்கள், மோசடி செய்தவர்கள் நாளைய கியாமத்துடைய நாளையில் இப்படி வங்குரோத்துடைய நிலைமையை அடைவார்கள் என்பதை பல ஹதீஸ்களை நாங்கள் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம் என்று சகோதரர்களே. அது மட்டுமல்ல, கடன் எடுத்து கொடுக்காதவனை கடனெடுத்து நிறைவேற்றாமல் இருக்கிறாரே, அவரை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கள்ளன் என்றார்கள். சகோதரர்களே, திருடன், அடுத்த முஸ்லிம்களுடைய பொருளிலே கை வைப்பவன். குர்ஆன் சொல்லுகிறது ஷரியா சட்டம் என்ன, அடுத்தவர்களுடைய பொருளை திருடுகிறவர்களுடைய கையை வெட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். உலகத்திலேயே திருடனுக்கு தண்டனையை இஸ்லாமிய ஷரியா அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தி இருக்கிறான் சகோதரர்களே. எனவே கடன் எடுத்து அதை கொடுக்காதவர் கள்ளனாக மௌத்தாகிறான் என்றார்கள். அவன் அல்லாஹுடைய பார்வையில் இழிவானவன் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஒரு நாள் ஒரு சஹாபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு நபி தோழர் வருகிறார், வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, அரைத்து இன் ஜாஹத்து பினஃப்ஸி வமாலி, அல்லாஹ்வுடைய நபியே, என்னுடைய பணத்தையும் என்னுடைய பொருளையும், என்னுடைய பொருளை மட்டுமல்ல என்னுடைய உடம்பையும் என்னுடைய பொருளையும் எடுத்துக்கொண்டு நான் யுத்தகலம் சென்று அங்கே நான் அதாவது ஃபகுதில்து சாபிரன் முஹ்தசிபன் முக்பிலன் கைர முதிர். சகோதரர்களே, இந்த சஹாபி அவர்கள் ரசூலுல்லாஹி இடத்திலே சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய பொருளையும் என்னுடைய உடம்பையும் எடுத்துக்கொண்டு தூய மனதோடு பேர்புகள் நாடாமல் அல்லாஹுக்காக யுத்தகலம் சென்று நான் பொறுமையோடு எதிரிகள் தாக்குறார்கள், நான் விரண்டோடவில்லை, எதிரிகளின் தாக்குதலை பயந்து பயந்தோடாமல் பொறுமையாக எதிரிகளை முன்னோக்கி சென்று நன்மையை மட்டும் ஆதரவு வைத்தவனாக நான் ஜிஹாது செய்து அந்த யுத்தகலத்திலே ஷஹீதாக்கப்பட்டால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்கிறார் அந்த சஹாபி. சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா இன் முத்தவ அலைக்க தைனுன், நீ யுத்தகலத்திலே உன்னுடைய பொருளையும் எடுத்துக்கொண்டு உன்னுடைய உடம்பையும் எடுத்துக்கொண்டு பொறுமையாக பேர்புகழ் நாடாமல் நீ அங்கே யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்டாலும் கடனாளியாக ஷஹீதாக்கப்பட்டால் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டிய நிலைமையிலே நீ வீர மரணத்தை அடைந்தால் உனக்கு சொர்க்கம் புக முடியாது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இதை விட வேற என்ன இருக்கிறது? பயமே இல்லாமல் எத்தனையோ முஸ்லீம்கள் வாழ்கிறார். அடுத்தவர்களுக்கு மோசடி செய்வது, அடுத்தவர்களுடைய பொருளை களவாடுவது, கடன் என்று கேட்டு கொடுக்காமல் இருப்பது, கடனை பற்றிய பயமே கிடையாது. கடன் வைத்திருக்கிறார், பெரிய கார் வாங்குகிறார், கடன் வைத்திருக்கிறார், மாடி வீடு கட்டுகிறார், கடன் வைத்திருக்கிறார், பெரிய சகோதரர்களே, அங்க சதக்காவும் செய்கிறார், ஜகாத்தும் கொடுக்கிறார். முதலாவது ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய சொத்துக்களை பிரிப்பதற்கு முன்பு வாரிசுக்காரர்களுக்கு அனந்தரக்காரர்களுக்கு தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த சொத்தை பங்கிடுவதற்கு முன்பு இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது முதலாவது அவருடைய கடனை கொடுக்க வேண்டும். அவருடைய கடனை கொடுத்துவிட்டுத்தான் அவருடைய பாகப்பிரிவினை சட்டம், அவருடைய மகனுக்கு எவ்வளவு, மகளுக்கு எவ்வளவு, குடும்பத்துக்கு எவ்வளவு என்று அங்கே சொத்தை பிரிக்க வேண்டும். கடனை கொடுத்ததற்கு பிறகுதான் என்று எங்களுடைய இஸ்லாமிய சட்டம் சொல்லுகிறது சகோதரர்களே. எனவே அருமை சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தகலத்திலே ஷஹீதாகிய இந்த மனிதனுக்கு கூட கடனாளியாக ஷஹாதத்தை அடைந்து கொண்டால், வீர மரணத்தை அடைந்து கொண்டால் அவருக்கு கூட அங்கே விமோசனம் இல்லை என்று சொல்வதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இன்னொரு ஹதீஸிலே வருகிறது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து சொல்கிறார், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ரஜுலன் குத்தில ஃபி சபீலில்லாஹ், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே யுத்தகலத்திலே ஷஹீதாக்கப்பட்டு அவர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், ஆனால் அல்லாஹ் அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தான் என்று வைப்போமே, உயிர் வராது. ஆனால் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துவதற்காக சொல்லுகிறார்கள், அவனுக்கு மீண்டும் உயிர் கிடைத்து விட்டது. உயிர் கிடைத்தவர் தப்பி பிழைச்சிட்டு ஓடல, அவர் இரண்டாவது முறையும் ஜிஹாது செய்கிறார். உயிர் கிடைத்ததற்கு பிறகு இரண்டாவது முறையும் ஜிஹாது செய்து இரண்டாவது முறையும் யுத்தகலத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா மீண்டும் அவருக்கு உயிர் கொடுக்கிறார். அங்கே அவர் தப்பியோடவில்லை, மூன்றாவது முறையும் அவர் யுத்தகலத்திலே யுத்தம் செய்து அங்கே ஷஹீதாக்கப்படுகிறார். இவர் இருக்கிறாரே, இவர் கடனாளியாக மூன்று தடவைகள் ஷஹாதத்தை அடைந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தன்னுடைய கடனை நிறைவேற்றும் வரைக்கும் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகள் அன்பு சகோதரர்களே கடனுடைய விஷயத்திலே வந்திருக்கிறது. ஆனால் நமது சமூகத்திலே ஆடம்பரம், வீண் விரயம், விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்ற அமைப்பிலே வாழாமல் பெயருக்கும் புகழுக்கும் வாழ ஆரம்பித்ததின் காரணமா இருக்கிறதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த குணம் நமது நம்மவர்களிடத்தில் இல்லாததின் காரணமாக சகோதரர்களே, பிறருக்காக வாழ்வது போல பெருமைக்காக புகழுக்காக, ஆனால் மாற்று மதத்தினருக்கிடத்தில் அந்த விடயங்கள் இல்லாததை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நம்முடைய கொடுக்கல் வாங்கல், உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் நூற்றுக்கு நூறு இஸ்லாமிய ஆட்சி அங்கே நடத்தப்பட்ட காலம், கையிலே ஒரு சாட்டையை எடுத்துக்கொண்டு பஜார் பஜாராக கடைகளிலே ஏறி சொல்லுவார், எங்களுடைய பஜாரிலே வியாபாரத்தின் சட்டதிட்டங்களை அறிந்தவர்களை தவிர வியாபாரம் செய்யக்கூடாது. இன்று எத்தனை பேருக்கு வியாபாரத்தின் சட்டதிட்டம் தெரியும் சகோதரர்களே? வியாபாரம் செய்கிறார்கள். இஸ்லாம் என்கிறது சகோதரர்களே தொழுகையினுடைய சட்டத்தை மட்டும் சொன்ன மார்க்கம் அல்ல, ஆட்சி செய்வதற்கும் சட்டம் சொல்லி இருக்கிறது, வியாபாரம் செய்வதற்கும் சட்டம் சொல்லி இருக்கிறது. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான நேர்மையான வியாபாரி, உண்மையானவே நேர்மையார், நேர்மையான வியாபாரி கியாமத்துடைய நாளில் யாரோடு இருப்பார் தெரியுமா? நபிமார்களோடு ஷஹீதுகளோடு சித்தீக்கீன்களோடு இருப்பார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, நமக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அமுல்படுத்தப்பட வேண்டும். ஆனால் மிக மிக கவலையான ஒரு விடயம்தான் தர்கா டவுன் என்கின்ற பொழுது, அதே போல கிழக்கு மாகாணத்திலே காத்தாங்குடி சம்மாந்துறை என்கின்ற பொழுது, நூற்று அதிகமாக இந்த நாட்டிலே முஸ்லீம்கள் வாழுகின்ற பிரதேசம், ஆனால் முஸ்லீம்கள் கூடுதலாக வாழுகின்ற பிரதேசங்களிலே முஸ்லீம்களாலே இஸ்லாமிய சரியா சட்டங்கள் மண்ணாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்? அண்மையிலே நடந்த அனர்த்தம், ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு நாங்கள் சந்தோஷத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. ஆனால் அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பு இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு செய்த தந்திரங்களும், முஸ்லீம்களுக்கு அங்கே கட்டவிழ்த்து விடப்பட்ட மறைமுகமான தீய சக்திகள், அவற்றை நாங்கள் எல்லோருமே விளங்கி வைத்திருக்கிறோம் சகோதரர்களே. எனவே அதன் மூலம் இந்த இடத்திலே நடந்த அந்த விபரீதத்தின் ரணம் இன்னும் நம்முடைய உடம்பை விட்டு நம்முடைய கல்விலிருந்து நீங்கவில்லை சகோதரர்களே. அதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நம்முடைய போர்சஸ்ல அல்ல, நம்முடைய ஆர்மி நேவியிலே அல்ல, நம்முடைய ஜவான்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்பதால் அல்ல சகோதரர்களே, அது செய்யத்தான் வேண்டும். ஆனாலும் நமக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அல்லாஹ்வுடைய சட்டத்தை அமுல்படுத்துவதில் தான் இருக்கிறது. இன்று பார்க்கிறோம் விளையாட்டு போட்டிகள் நடக்கிற நேரத்திலே கூட அங்கே ஆண் பெண் கலப்பு, ஒரு இஸ்லாமிய பாடசாலை சகோதரர்களே, முஸ்லீம்கள் நூற்றுக்கு நூறு, நாங்கள் எவ்வளவு அழகாக அங்குள்ள ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லோரும் சேர்ந்து, ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு அழகாக சரியா சட்டங்களை நிலைநாட்டலாம். அல்லாஹ் சந்தோஷப்படுவான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான். ஆண் பெண் கலப்பு, மியூசிக், ஆடல் பாடல், தொழுகை, ஒரு கல்யாணம் வந்தாலே எத்தனையோ வீடுகளில் தொழுகை இல்லை, ஒரு விளையாட்டு போட்டி வந்தால் அங்கே தொழுகை இல்லை. இஸ்லாம் விளையாட வேணாம் என்று சொல்லவில்லை, இஸ்லாம் இந்த உலகத்திலே உடற்பயிற்சியை சொல்லி தந்த மார்க்கம். அன்பு சகோதரர்களே, அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எத்தனையோ பெற்றோர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடற்பயிற்சி கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜிஹாதிய பயிற்சி கொடுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு குதிரையோட்டத்தை பழக்குங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாள்வீச்சுகளை கற்றுக் கொடுங்கள், நீச்சலை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஸ்லாம் விளையாட்டை தடை செய்யவில்லை, இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது, இஸ்லாம் ஆன்மீகத்தை மட்டும் சொன்ன மார்க்கம் அல்ல, லௌகீகத்தை உலக வாழ்க்கையை ஆகிரத்துக்கு எப்படி பயன்படுத்துவது என்று அழகான விளக்கம் சொன்ன மார்க்கம் இஸ்லாம். விளையாடச் சொன்ன இஸ்லாம், வியாபாரம் செய்ய சொன்ன இஸ்லாம், அரசியல் செய்ய சொன்ன இஸ்லாம், அதற்கு அழகான வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. அதை நாம் படிக்கலையே, அதை படிப்பதற்காகத்தான் இந்த உலமாக்கள் வருகிறார்கள். இன்று எத்தனையோ தாவா இயக்கங்கள் நடக்கிறது, சேர்ந்து அவற்றை படிக்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய வியாபாரத்தை இஸ்லாமிய மயமாக, நமது விளையாட்டை இஸ்லாமிய மயமாக, இஸ்லாத்திலே துறவரம் கிடையாது, விளையாட வேண்டாம் அப்படி அப்படி எல்லாம் இல்லை, ஆனால் விளையாடுவதற்கும் முறை சொல்லி தந்திருக்கிறது. அங்கே ஆண் பெண் கலப்பு இருக்கக்கூடாது, அங்கே அதே போல ஹராமான விஷயங்கள் இருக்கக்கூடாது சகோதரர்களே. ஆண்கள் அவுரத்தை வெளியாக்க கூடாது, ஆண்கள் பெண்கள் இதே போல, ஆண்களுக்கு பெண்களுக்கு வேறாக அழகான ஒழுக்கங்கள் இருக்கிறது. இஸ்லாமிய நாகரிகம் என்று நாங்கள் இன்று படிக்கிறோமே, ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிறாங்களே, என்னது இஸ்லாமிய நாகரிகம் என்பதே? நமது கலீஃபாக்கள் எப்படி இந்த உலகத்தில் இஸ்லாமிய ஆட்சியை நடத்தினார்கள் என்ற அறிவு. எனவே அன்பு சகோதரர்களே, இஸ்லாம் எங்களாலே மண்ணாக்கப்படுமானால் எங்களுடைய பட்டதாரிகள், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய செல்வந்தர்கள், எங்களுடைய அரசியல்வாதிகளாலேயே இஸ்லாமிய சரியா சட்டம் அங்கே குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சென்ற அழிவு போல அல்ல, போன அழிவு போல அல்ல. இலட்சணத்து தேர்வு சென்ற அரசாங்கத்திலே நடந்து போன்ற நடந்த அழிவு போன்ற அல்ல, அதைவிட பெரிய அழிவுகள் நடக்கும் சகோதரர்களே. குர்ஆன் சொல்லுகிறது, எந்த ஊரை சேர்ந்தவர்கள், எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லாஹுவை மறந்து தொழுகையை விட்டுவிட்டு, விளையாட்டு போட்டி வந்தா தொழுகை இல்லை, வீட்டில் கல்யாணம் வந்தா தொழுகை இல்லை, அல்லது வேற ஏதாவது ஊர்ல ஃபங்க்ஷன் வந்தா தொழுகை இல்லை, அதுக்கு மதிப்பு இல்லை, அதானுடைய நேரத்தில் சொல் விளையாட்டு கூட நிப்பாட்டுறது இல்லை. என்ன இஸ்லாமிய கிராமம் இது சகோதரர்களே? எனவே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், எந்த ஒரு கிராம மக்கள் அல்லாஹுவை மறந்து தொழுகையை விட்டுவிட்டு மேற்கத்திய நாகரிகம் சகோதரர்களே, இஸ்லாமும் மன்னம் கட்டி இந்த அமெரிக்கா ஐரோப்பா மாதிரி நாங்க சகோதரர்களே தன்னுடைய மனோயிச்சை எந்த ஒரு கூட்டம் மனோயிச்சையை பின்பற்றி வாழ்வார்களோ அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், அல்லாஹுவை மறந்துவிட்டு தன்னுடைய மன இஷ்ட பிரகாரம் எந்த ஒரு சமுதாயம் வாழ்வார்களோ அந்த சமுதாயம் பல அழிவுகளை பல அனர்த்தங்களை அழிவுகளை சந்திப்பார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய சகோதரர்களே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிற நேரத்திலே சந்தோஷப்படுகிறோம், துஆ செய்ய வேண்டும். உள்ளங்கள் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது, அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் எங்களை பற்றிய இரக்கத்தை போட வேண்டும், எங்கள் மீது நல்லாட்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை அல்லாஹ்தான் போட வேண்டும் சகோதரர்களே. ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், எனவே அதை மறந்து வாழக்கூடாது. எனவே சகோதரர்களே எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த தூய மார்க்கத்தை மறந்துவிடக்கூடாது. இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அனுஷ்டானங்களை நம்முடைய வாழ்வின் அத்தனை துறைகளிலும், கடன் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், சுற்றுலாவாக இருக்கலாம், இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் வழி சொல்லி தந்திருக்கிறது சகோதரர்களே. இஸ்லாம் என்கிறது சடங்கு அல்ல, எனவே அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பின்பற்றப்பட வேண்டும். அதை கொண்டுதான் வெற்றி இருக்கிறது, பிரகாசம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்பதை எந்த ஒரு முஸ்லிமுக்கும் மறுக்க முடியாது சகோதரர்கள். எனவே அல்லாஹு தஆலா தந்திருக்கிற இந்த தூய சத்தியமான இஸ்லாத்தை விளங்கி அல்லாஹுவை பயந்து வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில், கடனுடைய விஷயத்தில், எல்லா விஷயங்களிலும் சகோதரர்களே அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்க அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவாயா? நாங்களோ பாவத்தில் இருக்கிறோம், கடன் எடுத்து கொடுக்காதவர்களாக, மோசடி செய்பவர்களாக, அதற்காக எங்களை குற்றம் பிடித்து விடாத யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே ஆட்சியாளர்களாக யாரெல்லாம் இந்த நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயா, இஸ்லாமிய சமூகத்துக்கு நல்ல உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை போடுவாயா, அவர்களை கொண்டு எங்களுக்கு நல்லாட்சியை தருவாயா, இந்த நாட்டிலே எங்களை யா அல்லாஹ் சந்தோஷமாக வாழ வைப்பாயா, இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக என்னென்ன திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ அவற்றை நீ தவிடுபொடியாக்கி விடுவாயா, அவர்களுக்கு தோல்வியை கொடுப்பாயா, அவர்களை விரண்டோட செய்வாயா, மீண்டும் அவர்களுக்கு தலை நிமிரக்கூடிய சக்தியை கொடுத்து விடாதயா அல்லாஹ், அவர்களுக்கு நீ மிகப்பெரிய அழிவை கொடுப்பாயா, விளங்க செய்வாயா, முஸ்லீம்களுக்கு செய்த அந்த விரோதத்தின் காரணமாகத்தான் இந்த தோல்விகள் என்பதை அவர்களுக்கு விளங்க செய்வாயா. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயா, எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்குவாயா. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.